வணக்கம் நுகுமான். இப்போது இலங்கையில் அரசாங்கம் இப்பொழுது முஸ்லீம்கள் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டங்களை திருத்தி மாற்றியமைப்பதற்கான ஒரு ஆலோசனை குழு ஒன்றை அமைக்கவிருப்பதாக இலங்கை அமைச்சரவை இன்று அங்கீகாரம் அளித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இலங்கையிலே முஸ்லீம்கள் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டங்களில் இப்பொழுது என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? இந்த இலங்கை அரசின் இந்த முயற்சிக்கான உடனடி தேவைகள் ஏதாவது இருக்கிறதா?
ஏன்னா நீண்ட காலமாக இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இந்த சட்டத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு, சுமார் 200 ஆண்டு கால வரலாறு உண்டு. ஆனால் கடைசியாக இப்போது நடைமுறையில் உள்ள இந்த சட்டம் 1951 இறுதியாக திருத்தப்பட்ட சட்டம். கடந்த 65 ஆண்டுகளாக இதிலே எந்த விதமான திருத்தமும் செய்யப்படவில்லை. அதனால் சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு பல முற்போக்கு சிந்தனை உள்ள ஆண்களும் பெண்கள் இயக்கங்களும் இந்த சட்டத்திலே திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக கோரி வருகின்றார்கள்.
இல்லை, இதில் இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருப்பதாக நினைக்கிறீர்கள் தற்பொழுது?
பொதுவாக பல விஷயங்கள் உண்டு. இல்லை, ஒன்று இப்போ இந்த சட்டத்தின்படி பெண்களுக்குரிய குறைந்தபட்ச திருமண வயது 12 என்று இருக்கின்றது. இலங்கையினுடைய பொதுச் சட்டத்தின்படி அது 18. உலகம் முழுவதும் 18 என்பதை பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லீம் நாடுகளிலையும் இந்த 18 வயது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே 12 வயது தான் வயதில் உள்ள பிள்ளைகள் கல்யாணம் கட்டலாம். அதுவும் இது திருமண பதிவுக்குத்தான் இந்த எல்லை இருக்கின்றது. பதிவு செய்யாமல் திருமணம் இதுக்கு குறைந்த வயதுடையவர்களும் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கின்றது. அதனால் இப்போ பல கிராமப்புறங்களிலெல்லாம் மிக சிறிய வயதில் பெண் குழந்தைகள் விவாகம் முடித்து கொடுக்கப்படுவதாக பல ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. அதனால் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. ஆகவே அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதை 18 வயசு ஆக்க வேண்டும் அல்லது 16 ஆக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த சொல்லாம் பெண்கள் திருமணத்தில் பெண்களுடைய சம்மதம் சம்பந்தமாக பெண்களுடைய கன்சென்ட் அதாவது மணமகள் இப்போ உள்ள சட்டத்தின்படி அதில் மணமகள் தன்னுடைய சம்மதத்தை நேரடியாக தெரிவிக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஒரு வழி மூலம்தான் அது செய்யப்படுகின்றது. திருமண அந்த பதிவில் அவர் ஒப்பமிடுவதும் இல்லை. அவள் இது ஒரு பாரபட்சமான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த திருமண பதிவேட்டில் ஒப்பமிடுவதற்கான ஒரு நிலைமை தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு
யார் அவர் சார்பாக கையெழுத்திடுகிறார்கள்?
கையெழுத்திடுவது அந்த வழி என்று சொல்லுகின்றார். அவருடைய தந்தையாக இருக்கலாம் அல்லது அவருடைய பாதுகாவலராக இருக்கலாம். அவர் தான் அதை அதில் ஒப்பமிடுகின்றார். அவர் தான் மணமகனுடைய சம்மதத்தை தெரிவிக்கின்றார். இது உண்மையாக அந்த மணமகனுக்கு அது சம்மதம் உண்டா இல்லையா என்பது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த சட்டத்தில் இல்லை. அதனால் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுகின்றது. அது மாற்றம் வேணும் என்று, அதாவது அந்த பதிவேட்டில் தங்கள் கையொப்பமைக்கக்கூடிய ஒரு நிலைமையாவது வர வேணும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. மற்றது இந்த பலதாரமான சம்பந்தமான பிரச்சனை. இஸ்லாமிய குரான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது பலதாரமானதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. அது ரெண்டு மனைவிகளை இல்லை 3 மனைவிகளை சமமாக நடத்த முடியும் என்றால் மட்டும்தான் அவர் ரெண்டாவது இன்னொரு திருமணத்தை செய்யலாம் என்ற ஒரு நிபந்தனை உண்டு. ஆனால் இந்த சட்டத்தில் அந்த நிபந்தனை எதுவும் இல்லை. அவர் ஒருவர் விரும்பினால் அவர் அந்த காதிக்கு அறிவிப்பார். அந்த அறிவிப்பு பல இடங்களில் போடப்படும். தட்ஸ் எனஃப். அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. அதாவது இவர் இந்த மணமகன்.
ஸோ இப்போது எத்தனை முறை அவர் உயிருடன் ஒரு மனைவி இருக்கும்போது எத்தனை மனைவிகளை ஒரே காலத்தில்
நான்கு பேர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதி இஸ்லாத்தில் உண்டு.
சரி, இப்பொழுது இது தவிர விவாகரத்து பிரச்சனையில எப்படி இருக்கிறது?
விவாகரத்து பிரச்சனையில ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று, இந்த ஆண்கள் கணவன் மனைவி விவாகரத்து செய்வது, இது தலாக்குன்னு சொல்கின்றோம். இதில் ஆண்களுக்கு கூடின சுயாதீனம் உண்டு. அவர் ஒரு மனைவியை விரும்பினால் அவர் விவாகரத்து செய்யலாம். அதுக்கு அவர் காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவியினுடைய சம்மதம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது அவர் காவியாருக்கு அறிவிப்பார். அந்த ஒரு 3 மாத காலக்கெடுவுக்குள்ளே அந்த தலாக் நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் பெண்கள்
இந்த தலாக்கை வந்து உடனடியாக தொடர்ந்து 3 தலாக்குகளை தொடர்ச்சியாக சொல்வது என்ற பிரச்சனை இந்தியாவில் இருக்கிறது.
அது இங்கு இல்லை, அது இங்கு இல்லை. 3 மாத ஒரு இடைவெளி உண்டு. அந்த 3 மாதத்துக்கிடையிலே அவர்களுக்கிடையிலே சமரசம் செய்து வைப்பதற்கு பலர் முயற்சிக்கலாம். காவி அந்த காவியார் முயற்சிப்பார். அது முடியாத பட்சத்தில் அவர் தலாக்கை அவர் அனுமதிப்பார். அது ஒரு நிலைமை இருக்கிறது.
இந்த பிரச்சனைகளில் சீர்திருத்தம் வேண்டும் என்ற கோரிக்கை முஸ்லீம் சமூகத்தினரிடமிருந்தே வருகிறதா, பெண்களிடமிருந்து வருகிறதா, எங்கிருந்து வருகிறது?
குறிப்பாக பெண்கள் இயக்கங்கள் இதை முன்வைக்கின்றன.
முஸ்லீம் பெண்கள் இயக்கங்கள்,
முஸ்லீம் பெண்கள் பல பெண்கள் குழுக்கள் இதில் முன்னணியில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த முஸ்லீம் பெண்கள் ஆராய்ச்சி செயல் முன்னணி என்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது. அதில் இருப்பவர்கள் தான் அங்கு படித்த பெண்கள். அதுபோல வேறு பல முஸ்லீம் பெண்கள் குழுக்கள் இருக்கின்றன. இதில் ஒரு அளவு தாராள சிந்தனை உள்ள ஆண்களும் இதில் அக்கறையுடன் இருக்கிறார்கள்.
சரி, இப்பொழுது இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற இந்த யோசனைக்கு பரவலாக முஸ்லீம் சமூகத்திலேயே ரியாக்ஷன், அந்த எதிர்வினை என்பது எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
அது என்ன என்ன வகையான திருத்தங்கள் கொண்டு வர போகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கின்றது. இந்த 2009 அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது. நீதிபதி மஸ்ரூஃப் அவர்களுடைய தலைமையில் 17 அங்கத்தவர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த குழு இன்னும் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. அவர்களும் பல கன்சல்டேஷன் ப்ரோசஸில் இருக்கிறார்கள். இந்த அடுத்த மாதம் தாங்கள் சமர்ப்பிக்கலாமல் இருக்கிறார்கள். அதற்கிடையில் இந்த அமைச்சரவை தீர்மானம் எப்படி வந்தது என்னன்னு தெரியவில்லை. அந்த குழு இன்னும் தன்னுடைய இதை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் என்ன வகையான திருத்தங்கள் அதுக்குள்ள வரும் என்பதை பொறுத்து தான் இது இருக்கின்றது. பல இஸ்லாமிய இயக்கங்கள் சில வகையான திருத்தங்களுக்கு எதிராக இருக்கின்றன. குறிப்பாக இந்த பெண்களுடைய வயது, திருமண வயதை அதிகரிப்பதற்கே எதிர்ப்பு செல்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலைமை இருக்கின்றது.
ஆனால் இப்போ இந்த கடந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது அரசின் இறுதி காலகட்டங்களிலே பௌத்த கடும்போக்கு அமைப்புகள் இலங்கையிலே முஸ்லீம்கள் மீது முஸ்லீம் சிறுபான்மையினர் மீது தொடுத்த அந்த கடும் தாக்குதல்களின் பின்னணியில் இதையும் வந்து ஒரு சிங்கள பௌத்த ஒரு அமைப்புகள் அல்லது அரசு, சிங்கள பௌத்தத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படும் அரசு தங்களது இன மத கலாச்சார உரிமைகள் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை தொடுப்பதாக முஸ்லீம்கள் கருத இடம் இருக்கிறதா?
அந்த மாதிரி கருதுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை அப்படி மட்டும் நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கின்றேன். என்றால் இந்த தனியார் சட்டங்கள், வேறு பல தனியார் சட்டங்களும் உண்டு. கண்டியர்களுக்கு, கண்டி சிங்களவர்களுக்கான தனியார் சட்டம் ஒன்று உண்டு. யாழ்ப்பாணத்தவர்களுக்கான தேச வளமை சட்டங்கள் ஒன்று உண்டு. அதே போல் முஸ்லீம்களுக்கான தனியார் சட்டங்கள் உண்டு. இவையெல்லாம் அந்தந்த கலாச்சார குழுக்கள் நீண்ட காலமாக பேணி வருகின்ற மரபு ரீதியான சட்டங்கள். ஆனால் காலத்துக்கு ஏற்ற சில திருத்தங்கள் இந்த வேண்டும் என்ற கோரிக்கை அந்த சமூகங்களுக்குள்ளே இருந்தே வருகின்றன. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.